உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போ நம்ம வந்து ஒரு பப்பாளி சாகுபடியாளரை சந்திக்க போகிறோம். இவங்க வந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து ராஜரத்னம். இவங்க வந்து பப்பாளி சாகுபடி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விவசாயம் சார்ந்த பலதையும் ஒருங்கிணைச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. நர்சரி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஒரு தாவரத்தினுடைய இலையிலேருந்து நம்ம நிறைய செடிகளை உற்பத்தி பண்ண முடியும். நம்ம குளோனிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு அவங்களோட சொந்த முயற்சியில் ஆராய்ச்சி பண்ணி அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்க போகிறது வந்து இந்த பப்பாளி சாகுபடி பற்றி தான். வாங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார், உங்களுடைய பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள்.
வணக்கங்க, நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேங்க. என் பேர் ராஜரத்னம். குடும்ப தொழிலில் வந்து விவசாயம் தான். நர்சரி கூடவே வந்து இப்போ பப்பாளி சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து ரெட் லேடிங்கிற வெரைட்டி வந்து சாகுபடி பண்ணுறோம். அது ஏன் ரெட் லேடிங்கிற வெரைட்டி சாகுபடி பண்ணோம் அப்படின்னா வந்துங்க, அதில் ஒரு 4-5 காரணங்கள் இருக்குது. அதில் வந்து முதல் காரணம் வந்துங்க, மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு சைஸ்லேயும் கலர்லேயும் இருக்கிறதுனால வந்து அதையை செலக்ட் பண்ணோம். அது போக வந்துங்க, அதில் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதோட சைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு தேவையான அளவில் ஆவரேஜாக 1 கிலோ இருக்கிற மாதிரி வரும். கலர் வந்து அட்ராக்டிவ் கலரில் இருக்கும். இதனால் வந்து இந்த வெரைட்டி வந்து நான் செலக்ட் பண்ணி போட்டேங்க.
எவ்வளோ ஏரியா போட்டிருக்கீங்க? விதை எங்கேருந்து வாங்கினீங்க?
நான் வந்து 75 சென்ட் போட்டிருக்குறேங்க. விதை வாங்கினது வந்து, இது விவசாயிகள் கவனிக்க வேண்டியது என்னென்ன வந்துங்க, ஒரு ஒரிஜினல் விதையை வாங்கி போடணும். ஒரிஜினல் விதை வந்து அந்த கரெக்டான டீலர்கிட்ட வாங்கி போடணும். ஆனால் நிறைய டூப்ளிகேட் இருக்குது. அப்படி டூப்ளிகேட் இருக்கிறது வாங்கினோம்னா நம்ம எதிர்பார்க்குற பலன் வந்து கிடைக்காது. அதனால் வந்து கரெக்டான விதையை வாங்கி போடணும். விதையை வாங்கி போடுறப்ப வந்துங்க, ஸ்டெர்லைஸ்டு மீடியத்தில் தான் வந்து விதையை போடணும். அப்போ தான் வந்துங்க, ஒரு 100 விதை போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 70 விதை முளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதில் நெமட்டோட அட்டாக் வந்துடும், வேர் முடிச்சு வந்து ஃபுல்லாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஈல்டு வர்றது சாத்தியம் இல்லை. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த விதை வாங்குறதும் எந்த மீடியத்தில் போடுறோம் அப்படிங்கிறதும் மெயினான ஒரு காரணம். அதுபோக வந்து ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா வந்து 7x7, அதுதான் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகுது. நாங்கள் 6x6 போட்டு பார்த்துட்டோம், ஆனால் 7x7 வந்து நல்லாயிருக்கு.
சரிங்க, அதாவது அந்த விதை வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை தவிர பப்பாளியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நோய்களோ அல்லது பூச்சிகளோ தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த செடிகளை வந்து நிலத்தை நடுறதுக்கு முன்னாடியே ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கணுமா?
நர்சரியிலேயே வந்து நிறைய டிசீஸ் எல்லாம் வருங்க. தண்டல்கள் வரும். தண்டல்கள் வர்றதுக்கு காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராம் 1 லிட்டருக்கு கலந்து அதுக்கு வந்து தெளிக்கணும். அது போக வந்துங்க, அது அடிக்கடி பார்த்துட்ருக்கணும். அந்த தண்டு நோய் வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மீடியம் வந்து கரெக்டாக ஸ்டெரிலைஸ்டு மீடியமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். வேறு டிசீஸ் வந்து அப்புறம் வந்து நிலத்தில் நட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வரும். நிலத்தில் நட்டாச்சு அப்படின்னாலே வந்துங்க வைரல் அட்டாக் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெஸ்டிசைடு, அதாவது மோனோக்ரோட்டோபாசோ இல்லை வந்து ரோகரம், 1 லிட்டருக்கு 2 கிராம் அப்படிங்கிறது. இதில் வந்து அதாவது வந்து கை ஸ்ப்ரேயராக இருந்ததுன்னா 1 லிட்டருக்கு 2 கிராமுங்க, பவர் ஸ்ப்ரேயர் வந்து 1 லிட்டருக்கு வந்து 3.5 கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை வந்து தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வைரல் அட்டாக் வராது. வந்தாச்சு அப்படின்னா அது வந்து தடுக்கிறது வந்து முடியாது. அதனால் வந்து கரெக்டாக 20 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணும். அடுத்தது வந்து மெயினான ஒரு பிரச்சனை வந்து மாவுப்பூச்சிங்க. இதில் மாவுப்பூச்சி வந்து யூனிவர்சிட்டியை வந்து ஆஸ்ட்ரோஃபேகஸ் பப்பாயே அப்படிங்கிற ஒரு பேராசிட்டாய்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது விவசாயிகள் வந்து இங்கே இருக்கிற என்டமாலஜி டிபார்ட்மெண்ட் வந்ததுன்னா வந்து வாங்கிக்கலாம். அது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது.
சரிங்க, இப்போது 1 ஏக்கரில் வந்து எத்தனை பப்பாளி? நீங்கள் சொன்னீங்க ஸ்பேசிங் வந்து 7x7 கொடுத்துருக்கோம், அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எத்தனை நாற்றுகள் 1 ஏக்கரில் நடலாம்? இப்போ நீங்கள் அதே மாதிரி முளைப்பு இது சதவீதம் சொல்லும்போது 70% தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போது 1 ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவையாக இருக்கும்?
அதாவது வந்துங்க, இது வந்து 900 நாற்று அப்ராக்சிமேட்டாக போடலாம் 1 ஏக்கருக்கு 7x7 ஸ்பேசிங்கில். அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு பாக்கெட் வந்து 10 கிராம் பாக்கெட் வந்துட்டுருக்குது, அது ரெண்டு பாக்கெட் ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு 500-600 விதை வரைக்கும் வரும். அப்போ ரெண்டு பாக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு
சரியாயிருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லும்போது நல்ல ஸ்டெர்லைஸ்டு மீடியம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மீடியம் ஸ்டெர்லைஸ்டு மீடியம்ங்கிறது என்ன? இந்த நாட்டு உற்பத்தியில் வேறு என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள்.
அதாவது வந்துங்க ஸ்டெர்லைஸ்டு மீடியம் வந்துங்க காயற்பித்து வேஸ்ட்டு வாங்கிட்டு வந்துங்க, அது கூட வந்துங்க ப்ளூரோட்டஸ் யூரியா ரெண்டையும் வந்துங்க ஒவ்வொரு 100 kg வந்து ஒவ்வொரு லேயருக்கு வந்து ப்ளூரோட்டஸ் வந்து ஒரு 5 பாக்கெட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காயற்பித்து, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து யூரியா அது ஒரு 5 கிலோ, இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் போட்டு வந்துட்டு டெய்லி தண்ணி அடித்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே வந்து அந்த ஹீட் ஃபார்ம் ஆகிறப்ப வந்து அதில் இருக்கிற மேக்ஸிமம் பேத்தஜன்ஸ் எல்லாம் செத்துரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடிக்கடி ஒரு 2 மாதம் கூட களைச்சுட்ருக்கணும், ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகுது ஒரு 6 மாதம்லேருந்து 7 மாதம் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காயற்பத்துக்குனால பாக்கெட்டில் வந்து போடுறப்ப சிரமம், டைட்னஸ் வராது, அதனால் வந்துங்க டம்ளரில் போட்டு நல்லா வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து போட முடியும். நல்லா யூஸ் பண்ணுற ஒரு டம்ளரு, அது வந்து கவர்மெண்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த டம்ளரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது நாட்டுக்கள் உற்பத்திக்கு வந்து இந்த குழித்தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ நீங்கள் அந்த டம்ளர்கள்னு சொல்லும்போது அந்த குழித்தட்டுகள் தான் ஞாபகம் வருது, நீங்கள் எப்படிங்க அந்த குழித்தட்டுகள் பயன்படுத்துறதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா?
ஆமாங்க, அந்த குழித்தட்டு வந்துங்க அந்த ஸ்பேஸ் பத்தாதுங்க, ரூட் காயில் ஆயிரும், ரூட் காயில் ஆகிறதுனால வந்துங்க கொஞ்சம் இதோட கொஞ்சம் ரூட் வால்யூம் நல்லா போகிற மாதிரி வந்து இருக்கிறது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றா பாலி பேக் இல்லைன்னா டம்ளர் தான். அப்போ பாலி பேக்கில் வந்து இந்த மீடியத்தை போட்டு அது அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்துங்க டம்ளர் போட்டுக்கிறது பெட்டருங்க.
விதை போடுறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அந்த காயற்பித்ததில் வச்சு அந்த முறை எப்படின்னு சொல்லுங்களேன்.
ஃபஸ்ட் வந்து டம்ளர் வந்து ஃபுல்லாக நினச்சிருவானுங்க, நினச்சிட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துங்க நம்ம விரல்லையே வந்து லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்துங்க, அதில் வந்து அந்த விதை எடுத்து போட்டு மூடிடணும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்துங்க சீக்கிரம் முளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிங்க பாலித்தீன் ஷீட்டை வந்துங்க மேலே போட்டு வச்சிட்டோம்னா வந்துங்க ஒரு 7 நாளில் வந்துங்க லைட்டாக வந்து மழை போட ஆரம்பிச்சிடும், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு 14 நாள் வந்துடும். இது ஹீட்டு கொடுக்குறப்ப வந்துங்க அது வந்து சீக்கிரமாக வந்து மழை வந்துடும். தண்ணி வந்துங்க ஒரு 3 நாளைக்கு கூட கண்டிப்பாக தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து ஷேன் நெட்டுக்கு அடியை பண்ணுறது தான் நல்லதுங்க, ஷேன் நெட்டுக்கு அடியை பண்ணாமல் வந்து நீங்கள் டைரெக்ட் வெயிலில் பண்ணிங்கன்னா கஷ்டம், ஒரு 50%-70% ஷேன் நெட்டுக்கு அடியை தான் இதை பண்ணணும். வேறு வந்துங்க அந்த இந்த தண்டல்கள் வராமல் பார்த்துக்கிறது தான் மெயினுங்க, அது காப்பர் ஆக்சி குளோரைடு. அப்புறம் வந்து மீடியத்துக்கே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விதைக்கிறதுக்கு முன்னாலே வந்து பெவஸ்டின்னு அது வந்துங்க ஒரு லிட்டருக்கு வந்து 2 கிராம் போட்டு அதையும் ஃபஸ்ட்டு நினச்சி விட்ருவோம். அது சிஸ்டமிக் ஃபங்கிசைடுங்கிறதுனால உள்ளே இருந்துகிட்டு இருந்து விதை முளைச்சு செடியாகிறதுக்கு செடியாகிறப்ப உள்ளே போய் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். சிஸ்டமிக் ஃபங்கிசைட் கண்டிப்பாக அவசியங்க.
இந்த நாட்டுக்கள் வந்து வயலில் நடுறதுக்கு தயாராக ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
45 நாள் எடுத்து நட்டுடலாங்க.
நாட்டுக்கள் உற்பத்தி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம அதை நடுறதுக்கான அந்த வயலையும் தயார் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன முறைகள்லாம் பின்பற்றினீங்க?
தேவையான அளவுக்கு உழவு போட்டுட்டுங்க, 7x7 ஸ்பேசிங்கில் வந்து குழி எடுத்துட்டுங்க, ஒரு 1.5x1.5 குழி எடுத்துடணுங்க, 1.5 நீளம், 1.5 அகலம், 1.5 ஆழம் குழி எடுத்துட்டுங்க. அதில் வந்துங்க ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு குழி எடுத்துங்க, அதில் வந்து கொஞ்சம் அக்ரி வேஸ்டெல்லாம் போட்டு எரிச்சிடணுங்க, உள்ள ஏதாவது இருந்ததுன்னா கூட செத்துடும். அதுக்கப்புறம் வந்துங்க நீங்கள் வந்து ஃபுல்லி டீகம்போஸ்டு ஆட்டு அருவுங்க, அது கூட வந்து வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் ஈரம் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுற சூடோமோனாஸ் ட்ரைகோடமா விரிடி அசோஸ்வெல்லம் ஃபாஸ்ட் பாக்டீரியா இது கூட வந்து வேம்ங்க, வேம் வந்து தண்டு பெருக்கத்துக்கு வந்து நல்லா உதவி பண்ணுறதுனால காய்கள் ஜாஸ்தி வரப்போ வந்து மரம் வந்து உடஞ்சிடாமையும் சாயாமையும் இருக்கிறதுக்காக வேண்டி வேம் போட்டோம்னா நல்லது. இதெல்லாம் போட்டுட்டு குழியில் போட்டுட்டுங்க, சாயங்கால வேலையில் தான் போடணும், போட்டுட்டு இந்த டம்ளரில் இருக்கிறத எடுத்து நடணுங்க, நட்டு உடனே தண்ணி விட்டுறணுங்க, தண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் ஒன்று தண்ணி விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுறது கேப் ஜாஸ்தி பண்ணிவிட்டு வாரத்துக்குள்ளோட தண்ணி விட்டுறலாங்க. இந்த தண்ணி விடுறது வந்து தான் மெயினுங்க, தண்ணி விடுறது வந்து மறுபடியும் வந்து 10 நாளைக்கு கூட கொண்டு வந்துடணும். மரம் வந்து ரொம்ப ஹைட் போகாமல் பார்த்துக்கிறது தான் மெயினுங்க, மரம் ஹைட்டு போயிடுச்சு அப்படின்னா காயோட சைஸ் வந்து சின்னதாகிடும், அப்போ மார்க்கெட்டுக்கு வந்து போகாது. அதனால் வந்து இந்த சைஸ் கம்மி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வந்து 1.5 வருஷம் தான் எடுத்தேன், நான் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு அது வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணாதனால 1 வருஷம் தான் எடுக்க முடிஞ்சது. இதே இன்னும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா வந்து இன்னும் 6 மாதம் சேர்த்து எடுத்திருப்பேன், கண்டிப்பாக ஒரு 150 கிலோ கிராஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ 100 கிலோ தான் எடுத்திருக்கிறேன். இது என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்ச ஒரு மிஸ்டேக்குங்க.
சரிங்க, இப்போது கண் வந்து நாற்று எடுத்து நட்டதுக்கப்புறம் பூக்கள் வர்றதுக்கு இல்லைனா காய் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? அது வரைக்கும் நம்ம வந்து இதை பயிரை வந்து பாதுகாப்பில் என்னென்னலாம் பார்க்கணும்?
3.5 மாதத்தில் வந்துங்க பூ வந்துடுங்க, நட்டு 3.5 மாதத்தில் பூ வந்துடுங்க. அது வரைக்கும் வந்துங்க இந்த யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஆட்டோரு கூட சேர்ந்து இதெல்லாம் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நம்ம அப்ளை பண்ணதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துங்க, அசோசோலும் ஃபாஸ்ஃபேக்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் கலக்கி வச்சுட்டு ஒரு 40 நாள் வந்து கொடுக்கறது வந்து அந்த வேர் பகுதி வந்து பாதுகாப்புக்கு நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி 40 நாள் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கணும். தண்ணி வந்து 10 நாள் கொடுத்துட்டு இருந்தால் போதும். காப்பர் ஆக்சி குளோரைடு வந்துங்க 20 நாள் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கணும். கூட வந்து வைரல் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த பூச்சிகள் மூலமாக தான் அந்த வைரஸ் வந்து ஒரு பிளான்ட்ல இன்னொரு பிளான்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது. அதனால வந்து பூச்சிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம வந்து மோனோக்ரோட்டோஃபாஸோ இல்லை வந்து ரோக்ரோ வந்து ரெக்கமெண்ட் பண்ண 2 ml அளவுக்கு கலந்தடிச்சிட்டு இருந்தோன்னா கரெக்டாக இருந்துட்டு. மேலே வர்ற வைரல் அட்டாக்கு மாவு பூச்சி மாதிரி வந்து மண்ணில் வந்து இது மெயினான ஒரு பிரச்சனை வந்துங்க நெமட்டோட பிரச்சனை. இந்த நூற்புழு வந்துங்க வந்துருச்சுன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து வரதுக்கு முன்னாலே பாதுகாக்கிறது தான் மெயின். அதுக்கு நம்ம யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கிற மாதிரி வந்துங்க ஆட்டோரு கூட வேப்ப முன்னாக்கு சோடாமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடி இந்த இதெல்லாம் கலந்து கொடுக்குறப்ப வந்துங்க அந்த வேர்பகுதியை சுற்றி ஒரு கம்பளி மாதிரி வந்துங்க இதெல்லாம் இருந்து பாதுகாக்குது. தொடர்ந்து 40 நாளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு இருக்கிறப்ப வந்துங்க வேர்பகுதியில் வந்து நெமட்டோட அட்டாக்கை வராத அளவுக்கு வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
3.5 மாதத்தில் வந்து பூ வர ஆரம்பிச்சிடும். இப்போ காய் பறிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்?
அதுலேருந்து 4 மாதங்க, 8 மாதத்துலேருந்து நம்ம காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம்.
எவ்வளோ நாள் வரைக்கும் காய்கள் பறிச்சிட்ருக்கலாம்?
8 மாதத்துலேருந்து வந்துங்க நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து 1 வருஷம் பறிச்சேங்க கரெக்டாங்க. ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஒரு விவசாயி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா வந்துங்க 1.5 வருஷம் வரைக்கும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப மெயின். ஹைட்டு போகக்கூடாது,
செடிகள் வந்து அதிகமாக உயரம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயம் ஸ்ப்ரிங்க்ளர் மூலமாக இரிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது எப்படிங்க அந்த தண்ணியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொடுக்கணும்?
பொதுவாக தண்ணி வந்து 10 நாளுக்கு ஒரு தண்ணி கொடுத்துட்டு வந்ததுனால போதும். பொதுவாக வந்து பப்பாளியே வந்துங்க ஜாஸ்தி கேர் தேவைப்படாத ஒரு வெரைட்டி தான் இது. நம்ம தனியாக பண்ணுறப்ப வந்துட்டுங்க அது நல்லா கவனிக்கிறோம்னு நினச்சிட்டு எச்சா பண்ணி கெடுத்துடக்கூடாது. தண்ணி வந்து 10 நாளுக்கு ஒரு தண்ணியே போதுமானது. நீங்கள் வந்து அது ஸ்ப்ரிங்க்ளரில் போட்டாலும் சரி ட்ரிப்புனா வந்துங்க அது வந்து ட்ரிப்பில் கண்டிப்பாக டெய்லி விட்டாகணும். அப்போ வந்துங்க ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 10 லிட்டர் இருந்தாலே போதுமானது.
சரிங்க, இப்போ மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
அதாவது நான் வந்து ஆர்கானிக் ஃபுல்லி ஆர்கானிக் பண்ணிகிட்டு இருந்ததுனால வந்துங்க நான் உழவே போட்டது கிடையாது. 5 வருஷம் உழவு போட்டது கிடையாது. அதனால் வந்து நான் அப்படியே லைன் போட்டுங்க குழி பறித்து சும்மா அந்த டம்ளர் அளவுக்கு தான் குழி பறித்து தான் வச்சேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்மளோட சாயில் வந்து நல்லா என்ரிச்ட் சாயிலாக இருக்கிறதுனால அப்படி பண்ணினேன். நான் வந்து 100 கிலோ எடுத்திருக்கிறேன். ஆனால் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து இதே மாதிரி வருமா அப்படின்னா வந்து அதோட சாயிலோட தன்மை அப்புறம் வந்து கிளைமேட்டோட தாக்கம் இதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக 70% எல்லோரும் எடுக்க முடியும். ஆந்திராவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ண ஒரு விவசாயி வந்து நான் வந்து 150 கிலோ எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கிளைமேட் காரணமாக இருக்கலாம், அதுவும் அவரோட மற்ற மெயின்டெனன்ஸ் முறைகள்னாலையும் இருக்கலாம்.
இப்போ இயற்கை முறையில் அப்படிங்கும் போது வேறு முறையில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து மகசூலில் வித்தியாசம் இருக்குங்களா?
மகசூலில் வித்தியாசம் இல்லைங்க. நானும் வந்துங்க சாயில் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து ஆர்கானிக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது வந்து காப்ராக்ஸ் வரையிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஆனால் வந்து ஒரு சில கண்ட்ரோல் வந்து எனக்கு தெரியல, ஆர்கானிக்கில் இது இருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாததுனால வந்து நான் கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டேன், ஸ்ப்ரேக்கு மட்டும்.
சரிங்க, இப்போ எந்த ஒரு விளைபொருளாக இருந்தாலும் அதற்கான விற்பனை வாய்ப்புகள் தான் விவசாயிகளுக்கு முக்கியமானது இல்லைங்களா? இப்போ பப்பாளியை பொறுத்த வரைக்கும் விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குங்க?
விற்பனை வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்போ நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கிளஸ்டர் ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறதுனால இங்கேயே வியாபாரி வந்துட்டுருக்குறாங்க. அதனால் பப்பாளி எங்கெங்கே போட்டிருக்காங்க தேடிட்டே வந்துடுறாங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு பப்பாளி ஃபார்மரே வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மராக மாறியிருக்கிறாரு. அவரே வந்து ஒரு விவசாயிகளும் அவரும் சேர்ந்து பேசி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அந்த விலைக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அதாவது வந்து கம்மியாக ஈல்டு வர ஸ்டேஜ்லேருந்து லாஸ்டில் வந்து கம்மியாக ஈல்டு வர ஸ்டேஜ் வரைக்கும் அவரே எடுத்துக்கிறாரு. இப்போ வந்து அந்த கிளஸ்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கனால இன்னும் நிறைய பேர் உள்ளே வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அப்போ விவசாயிகளுக்கு வந்து ஒன்றும் கூட நல்ல விலை கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது.
இப்போ விற்பனை பொறுத்த வரைக்கும் எப்படி, லோக்கல் மார்க்கெட்லிங்களா இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா எப்படிங்க?
இல்லைங்க, லோக்கல் மார்க்கெட்டுக்கே வந்து பத்த மாட்டேங்குது. எக்ஸ்போர்ட்டுக்கு என்கிட்ட கேட்டாங்க. ஒருத்தர் வந்து 1 நாளைக்கு 1 டன் கேட்டார், இன்னொருத்தர் வந்து வாரத்துக்கு 10 டன் கேட்டார். இப்படி நிறையா வந்து அதுக்கு வந்து சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன் அந்தளவுக்கு இல்லைங்க.
இப்போ உங்கள் பகுதியில் எவ்வளோ ஏரியாவுக்கு இந்த பப்பாளி சாகுபடி பண்ணியிருக்காங்க?
இப்போ வந்து ஒரு 40 ஏக்கரை வந்து கவர் ஆகிருக்குதுங்க. இந்த கிளஸ்டரில் வந்து 40 ஏக்கரை கவர் ஆகிருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து வில்லிங்காக இருக்கிறாங்க மாறுறதுக்கு.
சரிங்க, இப்போ பொதுவாக பப்பாளிக்கு வந்து ஏற்ற ஒரு தட்பவு பண்ணியில் நீங்கள் சொன்னீங்க, அதாவது மகசூல் வந்து அதையெல்லாம் பொறுத்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்?
பொதுவாக வந்து பப்பாளி வந்துங்க எல்லாம் ட்ரையான கிளைமேட்லேயும் வருது. அப்புறம் மேட்டுப்பாளையமாக இருக்கிற கிளைமேட் வந்துங்க கொஞ்சம் வந்துங்க அங்கே ஈரப்பதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப வெயில் அப்படிங்கன்னு சொல்ல முடியாது மேட்டுப்பாளையத்தில். அதனால தான் நான் எங்களோட நாற்று உற்பத்தியும் கூட வந்து அங்கே நல்லா நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து உருவாகிற நாற்று வந்து குவாலிட்டியாக இருக்கும். நாற்றோரத்துலேயும் இருக்கிறதுனால அது ஒரு காரணமாக இருக்கலாங்க. நீங்கள் பப்பாளி வந்து நல்லா பாலிஷாக இருக்கும், நல்லா ஷைனிங் பார்த்தோன்னே நல்லாயிருக்கும். அதனால் கிளைமேட் வந்து மேஜர் ரோல்னு தான் நான் நினைக்கிறேங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த ரெட் லேடிங்கிற ரகம் தான் போடுறேன்னு சொன்னீங்க, வேறு வெரைட்டிஸ் எதுவும் போட்டோம்னா இந்த இதே மாதிரியான விற்பனை வாய்ப்புகள் இருக்குங்களா?
ரெட் லேடி தவிர வந்துங்க ஜிண்டான்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க, அப்புறம் வந்து சப்னா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. ஆனால் வந்துங்க ரெட் லேடி வந்துங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு நிர்ணயம் ஆயிடுச்சுங்க. ரெட் லேடினாலே வந்து இப்படி இருக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிட்டதுனால வந்துங்க அது வந்து நல்லபடியாக வந்து மார்க்கெட் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குதுங்க. அது போக வந்துங்க ஜிண்டா வந்துங்க வெயிட் ஜாஸ்தி வரும், வெயிட் ஜாஸ்தி வர்றதுனால வந்துங்க எல்லாருமே அதை வாங்குவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் ரெட் லேடி வந்துங்க ஒரு கிலோ ஆவரேஜ் வந்துட்டு இருக்கிறதுனால வந்துங்க எல்லோரும் வாங்கி சாப்பிட்றதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது.
சரிங்க, இப்போ பப்பாளி பால் எடுக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து விவசாயிகள் நிறைய சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த பால் எடுக்கிறதுக்காகன்ட்டு பப்பாளி சாகுபடி இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட ரகம் இருக்குங்களா?
பப்பாளி வந்து இப்போ வந்துங்க பால் எடுக்கிற தொழில் நடந்துட்டு தான் இருக்குங்க. அதுக்கு வந்து ஜிண்டா தான் வந்துங்க சூட் ஆகுதுங்க. ஏன்னா அதுலேருந்து அந்த பப்பாயின் கண்டென்ட் எல்லாம் வந்து அதில் நல்லா இருக்கிறதுனால ஜிண்டா தான் அதுக்கு வந்து ஏற்ற ஒரு வெரைட்டிங்க. அதுவும் வந்து சத்தியமங்கலம் பெல்ட்டில் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்துங்க மேட்டுப்பாளையத்துக்கு வராதுக்கு காரணம் வந்துங்க அவங்க வந்து மினிமம் வந்து ஒரு 5 ஏக்கர் இருந்தால் தான் வந்துங்க ஒரு ஃபார்மருக்கு வந்து அவங்க ஆளுகளெல்லாம் அனுப்பிச்சிட்டு கலெக்ஷன்கள்லாம் வந்து சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களும் வந்து அப்ரோச் பண்ணோம், ஆனால் அவங்க வந்து மினிமம் 5 ஏக்கர் வேணும், அதுபோக நீங்களும் வந்து இந்த ஏரியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்னாங்க. ஆனால் 5 ஏக்கருக்கு வந்துங்க விவசாயிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உறுதியாக தெரியணும் இன்கம் வருமா அப்படின்னு. அப்போ தான் அவங்க எல்லோரும் மாறுவாங்க, இன்கம்காக தான் விவசாயமே பண்ணுறது. அந்த உறுதி தெரியாததுனாலேங்க இந்த பக்கம் யாரும் போடாததுனால யாரும் போடலைங்க. அப்புறம் 5 ஏக்கர் எங்கிட்டையும் வந்து அந்தளவுக்கு லேண்ட் இல்லாதனால் நாங்களும் போடலைங்க. ஆனால் வந்து பப்பாளியில் பால் எடுத்து கொடுக்கறதுக்கும் நல்ல இன்கம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த மலையை ஒட்டின பகுதி வனப்பகுதியெல்லாம் வரும். இப்போ எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னாக்கா யானைகள் தொந்தர ஈவன் காட்டை விட்டுட்டு ஊருக்குள்ளே கூட வந்துடுது. தண்ணி தேடி வருது, உணவு தேடி வருதுன்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க. காட்டில் கொசுக்கடி தாங்க முடியாமல் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து ஊருக்குள்ளே வந்துச்சுனாக்கா விவசாய பயிர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதுலேயும் வந்து யானைக்கு பிடிச்ச பயிர்கள் வாழை சோளம் இந்த மாதிரிலாம் போட்டாக்கா உணவு தேடி வரும்போது முக்கியமாக அதை நோக்கி தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பப்பாளியை பொறுத்த வரைக்கும் யானைகள்னால அல்லது வேறு வன விலங்குகள்னால ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா?
யானைகள்னால வந்துங்க பொதுவாக வந்து பப்பாளிக்கு பாதிப்பு கிடையாதுங்க. ஏன்னா வந்து இவங்க பறிக்கிறதே வந்துங்க லைட்டாக வந்துங்க பழம் வரதுக்கு முன்னால் லைட்டாக ஒரு கோடு வரும், அந்த கோடு வரப்போ அவங்க பறிச்சுருவாங்க. அதனால் பழம் ஆகிற வரைக்கும் விடாததுனால வந்துங்க யானைகள் வந்து சாப்பிடக்கூடாத சான்ஸ் எல்லாம் கிடையாது. யானைகள் சாப்பிட்றதுக்காகவும் இந்த தோட்டத்துக்கு வரதில்லை. ஆனால் வந்துங்க மற்ற தோட்டத்துக்கு போகிறதுக்கு வழியில் இது இருக்கிறப்ப வந்துங்க உள்ளே போகிறப்ப டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி யானைகள்னால வந்துங்க இந்த கிராப்புக்கு வந்து பாதிப்பு வந்து இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை. அதே மாதிரி வந்து மயில் குரங்கு அப்புறம் மான் இந்த மாதிரி இருக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்ப ஸ்டேஜில் மட்டும் மான் மட்டும் கொஞ்சம் அந்த குருத்தை சாப்பிட்றதா வந்து நிறைய பேர் சொன்னாங்க. மற்றபடி வந்து பெரிய டேமேஜ் வந்து பறவைகள்னாலேயோ விலங்குகள்னாலேயோ இதுக்கு கிடையாது. அதே மாதிரி காட்டு பன்றிகள் அதுக்குனாலேயும் வந்து இதுக்கு வந்து பெரிய டேமேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
பப்பாளிக்கு வந்து நல்ல விற்பனை வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறீங்க. விற்பனை வாய்ப்புகள் நல்லா இருந்தாலும் இந்த சாகுபடி செய்கிறதுல வேறு ஏதாவது சிரமங்கள் இருக்குமா? உழவர்கள் சாகுபடி செய்கிறதுக்கு இந்த பயிரை தேர்ந்தெடுக்கலாமா?
பப்பாளிக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துங்க விவசாயிகள் எவ்வளோ ஏக்கரா ஜாஸ்தியானாலும் வந்து இதோட விலை வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சிடாது. அது போக வந்து இது வேலையாட்கள் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அந்த மாதிரி வந்து போகிறப்ப வந்து அவங்களே ஆளுகள் கூப்பிட்டு வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. வியாபாரிகள் வந்தாலுமே வந்து அவங்கள ஆளுகள் கூப்பிட்டு தான் வர்றாங்க, கூப்பிட்டு வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்ப கம்மி. ஃபீல்டு ஒர்க் மட்டும் அப்பப்போ தண்ணி கட்டுறது, உரம் கொடுக்கறது, மருந்து அடிக்கிறது இது மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. அதனால் வந்து விவசாயிகளுக்கு பல விதத்துலேயும் வந்து லாபம் தரக்கூடியதாக இது இருக்குது. டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சான்ஸாக ஜாஸ்தி இருக்குது. விவசாயிகள் போட்டோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல பலன் உண்டு.
சரிங்க, இப்போ பப்பாளியை பொறுத்த வரைக்கும் விலை எப்படி இருக்குங்க? வந்து இப்போ சாதாரணமாக தக்காளிலாம் போட்டாங்கன்னாக்கா திடீர்னு கீழே போயிட்டு நம்ம அதை பறிக்கிற கூலியே கொடுக்க முடியாமல் பறிக்காமல் விட்டோம், இல்லை பறித்ததை ரோட்டில் கொட்டினோம் அப்படின்லாம் பார்க்குறோம். பப்பாளியில் அந்தளவுக்கு இருக்காது இல்லைங்களா?
பப்பாளியில் அந்தளவுக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா வந்து நம்ம ஏரியாவிலேருந்தும் ஆந்திரா கர்நாடகா மூணு இடத்துலேருந்து தான் வந்து என்டையர் இந்தியாவுக்கும் வந்து சப்ளை ஆகிட்டுருக்குது. சென்னம்பட்டி ஏரியாவில் மட்டும்தான் வந்து பாம்பே வியாபாரிகள்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ் போட தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு ஏரியா கிளஸ்டர் ஃபார்ம் ஆகிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக அந்த வியாபாரிகள்லாம் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஆஃபீஸ் போடுறதுக்குன்னு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அப்படி வர்றப்ப வந்துட்டு இன்னும் விவசாயிகளுக்கு இன்னும் ஜாஸ்தி இன்கம் கிடைக்கிறதுக்கும் விலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது.
சரிங்க, இப்போ பப்பாளி சாகுபடி பற்றி அதனுடைய விற்பனை வாய்ப்புகள் பற்றி நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை கேட்குற உழவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் சொன்ன இந்த விவரங்களுக்காக உழவர்கள் சார்பாகவும் நம்ம நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சமுதாய வானொலி நிலையத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
மெகாஹெர்ட்ஸில் நமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே. கேட்பதோடு இல்லாமல் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில். dee@tnau.ac.in என்ற இமெயில் முகவரிக்கோ அல்லது விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ற முகவரிக்கோ உங்களது கருத்துக்களை எழுதியும் அனுப்பலாம்.